அவங்கள மாதிரி ஜெயிப்போம். அமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கான எல்லா ஆராதனையை நாம் தொடங்குவோம். ஆராதனையின் தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து துதிகிதையின் 70 பாடுவோம். 70 ஆண்டவருக்கு சோத்திரம். மறுபடியுமாக ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இப்படியாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இல்ல ஆராதனையை நமக்கு அன்றாடம் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நாம் நிறைய நன்றியும் சோத்திரமும் நாம் செலுத்த வேண்டும். பாருங்கள், நாம் இப்பொழுது வீட்டுக்குள்ளாகவே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வெளியே செல்ல முடியவில்லை, வழக்கமான வாழ்க்கையை வாழ முடியவில்லை, ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க முடியவில்லை, நினைத்த இடத்திற்கு போக முடியவில்லை, இப்படியான நிறைய கட்டுப்பாடுகள். ஆனாலும் கூட நமக்குள்ளாக நிச்சயமாக நான் நம்புகிறேன், நம் எல்லாருக்குள்ளாகவும் தேவனுடைய சமாதானம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக நமக்கு எல்லாருக்கும் அன்றன்றைக்கு உள்ள தேவைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. நமக்கான உணவு, நமக்கான பாதுகாப்பு, நமக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி அனைத்தும் நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வீட்டுக்குள்ளாகவே இருக்க வேண்டியது என்பது தேவனுடைய சித்தம் என்பதாகத்தான் நாம் நம்புகிறோம். அப்படி தான் நம்ப வேண்டும். உலகத்தாரை பொறுத்தளவில் ஒரு நச்சுக்கிருமி வந்து மக்களை கொன்று கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரியதான ஒரு எதிரி போல எல்லோரும் பார்க்கிறார்கள். நமக்கு ஒரு வகையில் அது அப்படியாக இருந்தாலும் கூட, ஆனாலும் இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது என்று நாம் அனைவரும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அவரால் இன்றி இது போன்ற ஒரு கொள்ளை நோய் இந்த உலகத்துக்கு வராது. ஆக வந்திருக்கிறது, அவருடைய அனுமதியோடு தான் இது வந்திருக்கிறது. அதே வேளையிலே இது கடைசி காலத்தின் ஒரு அடையாளம் என்பதாகவும் நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே அந்த விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாகவே இருந்து தினந்தோறும் இப்படியாக இல்லாததனையிலே நாம் ஆண்டவரை நாம் அவரை சந்திப்போம், அவரை தொழுது கொள்வோம், அவரை இப்படியாக சேவிப்போம். இன்றைய நாளிலே கூட ஒரு சங்கீதத்தை ஒரு பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். ஒரு சங்கீதத்தின் அதிகாரத்தை, இந்த சங்கீதமானது நாம் எல்லார் சார்பாகவும் தேவனை நோக்கி ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜபமாக கருதி வாசிக்கப்படுகிற ஒவ்வொரு வசனமும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாம் அனைவரும் மிக ஆழமாக உன்னிப்பாக பக்தியோடு நாம் தியானிக்க வேண்டும். இது நாம் தேவனிடத்திலே செய்கின்ற விண்ணப்பமாக ஜபமாக கருதி மிக மிக பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த வசனத்தை இப்பொழுது நாம் செவிமடுப்போம். சங்கீதம் 88. என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை எரித்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மறுத்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போடுகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அலைகள் நாடோறும் தண்ணீரைப் போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். இவ்வளவு நேரம் நாம் செவிமடுத்த இந்த சங்கீதமானது ஆலயத்திலே தாவீது ராஜா காலத்தில் ஆலயத்திலே அந்த ராகத்தலைவன் என்பவன் கோயர் லீடர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்பொழுதும் ஆலயத்திலே ஒரு குழு, ஒரு கோயர் துதிப்பாட குழு ஒன்று இருக்கும். அதற்கு ஒரு தலைவர் இருப்பார், கோயர் லீடர். அவருக்கு இந்த சங்கீதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. யார் இதை எழுதியிருப்பார் என்று பார்க்கும் பொழுது இங்கே முன்னுரையாக சொல்லப்பட்டிருக்கிறது, மகலாத் லியனோத் வாத்தியத்தில் வாசிக்க, கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட எஸ்ராகியனாகிய ஏமானின் போதக சங்கீதம். இங்கே ஏமானின் போதக சங்கீதம் என்று அந்த சங்கீதத்தை சங்கீதக்காரரை பற்றியதான ஒரு அறிமுகம் இருக்கிறது. இந்த சங்கீதம் ஒரு இக்கட்டிலே, ஒரு துன்பத்திலே இருக்கக்கூடிய அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய அழுகுரலாக கர்த்தரை நோக்கி இறைஞ்சுகிற, அந்த இக்கட்டான நிலையில் இறைஞ்சுகிற ஒரு ஜபமாகவே இது இருக்கிறது. முதல் வசனமே பாருங்கள், என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்கிறார். அவருடைய நிலைமையை சொல்கிறார். ஏன் இப்படியாக அவர் இறைஞ்சுகிறார், ஏன் இப்படியாக அவர் விண்ணப்பம் செய்கிறார் இரவும் பகலும் என்று பார்த்தால், மூன்றாவது வசனம், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. இப்போ இந்த சங்கீதக்காரர் எவ்வளோ துக்கத்தில் இருந்தால் இப்படியாக அவர் அழுது கெஞ்சு இறைஞ்சு கர்த்தரிடம் வேண்டுவார். இப்போ நாமும் கூட, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் இருக்கும்போது கூட, எல்லாரும் பொதுவான ஒரு காரணத்துக்காக இப்பொழுது நாம் ஒரு வகையில் துக்கமாக இருக்கிறோம். இந்த எம்சிஓ என்று சொல்லக்கூடிய நடமாட்ட கட்டுப்பாடு சட்டம் நம் மீது பாய்ந்திருக்கிறது. அதனால் நாம் இப்படியாக வீட்டுக்குள்ளாக அடங்கி கிடக்கிறோம். இது ஒரு வகையான துக்கம். இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள துக்கம், நமக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கே உலகத்துக்கே உள்ள துக்கம். ஆனால் ஒவ்வொரு ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் சில தனிப்பட்ட துக்கங்கள்லாம் இருக்கும். அந்த துக்கங்கள்லாம் வந்து இருக்கும்போது அது வெளியே நம்ம மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத, சொல்ல முடியாத துக்கமாக கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. அப்போ இந்த சங்கீதக்காரர் எப்படி தன்னுடைய விண்ணப்பத்தை சொன்னாரோ அதே போல தான் நாமும் கூட இப்பொழுது நம்முடைய இந்த சங்கீதத்தெல்லாம் வாசித்து கேட்ட பிறகு நம்முடைய துக்கத்தையெல்லாம் கொண்டு போய் கொட்டி அழுகக்கூடிய ஒரு இடமாக நம்ம தேவனிடத்திலே நம்முடைய ஜெபத்தில் வைக்கலாம். அவருடைய நிலைமை துக்கத்தில் இருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை ஒரு ஓமையாக எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். இது இன்னொரு ஓமை. அடுத்த ஓமை பாருங்க, மரித்தவர்கள் ஒருவனை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். இது ஒரு ஓமை. பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களை போலானேன். இப்படி குழி குழி என்று சொல்லும் பொழுது அது பிரேத குழி தான். ஒரு பிரேத குழியில் யார் இருப்பா யோசிச்சு பாருங்க, பிரேத குழிக்கு யார் போவா, யாரை கொண்டு போய் குழியில் வைப்பாங்கன்னா செத்தவங்களை தான் கொண்டு போய் குழியில் வைப்பாங்க, மரித்தவர்களை. அப்போ கிட்டத்தட்ட அவருடைய துக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு 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 பிணம் போல ஒரு செத்தவங்களை கொண்டு போய் அடக்கி வைக்கிற அந்த பாதாள குழி, அந்த பிரேத குழி, பணம் புதைக்கிற குழியில் இருக்கிறவங்களோட நிலைமை போல விளக்கியிருக்கிறாரு. அதே சமயத்தில் அவரே தன்னை தாழ்த்தி கொண்டு இப்படி சொல்கிறார், என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர் அப்படின்னு. அப்படியெல்லாம் அவருடைய நிலைமையெல்லாம் ஓமையாக சொல்லிட்டு ஏழாவது வசனத்துக்கு பிறகு அவர் தேவனை நோக்கி உரிமையோடு கேட்குறார், உரிமையோடு கேட்குறார், உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு அவருடைய நிலைமை மோசமாயிடுச்சுன்னு சொன்னால், எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர், நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த எட்டாவது வசனம் பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய நிலைமை ஏறக்குறைய ரொம்ப பொருந்தி வருது. இந்த எம்சிஓன்னு சொல்லக்கூடிய இந்த நடமாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா, இப்படி நமக்கு தெரிஞ்சவங்களாம் இப்போ அவங்ககிட்டே நம்ம தூரமாயிட்டோம். ஃபோனில் பேசிக்கிட்டால் கூட முகமுகமாக நம்ம அவங்கள பார்க்க முடியல, நம்முடைய நண்பர்களை பார்க்க முடியல, சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, சபையார்களை கூட நம்ம பார்க்க முடியல. நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய நிலைமை அப்படி தானே இருக்கே, வெளியே போக முடியல, வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருக்கோம். நம்முடைய வாலிபர்கள்லாம் பாருங்கள், நம்முடைய இளையோர்கள்லாம் பாருங்கள், அவங்களோட முகத்தை பாருங்கள், எவ்வளோ இந்த இளமையான வயசில், இந்த 13 வயதில் எப்போவுமே வந்து வெளியே வெளியே இருக்கணும், நண்பர்களோடு இருக்கணும், கூட்டாளிங்களோட நேரத்தை செலவழிக்கணும், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி தான் அவங்களுடைய வயசு சொல்லும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்களா, வெளியாகவும் முடியல, வீட்டோடு இருக்காங்க. அவங்க நிலைமையை பார்க்கறதுக்கு நமக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் பாருங்கள், இந்த நாலு சுவருக்குள்ளே அடங்கி இருப்பதா அவங்களுடைய வாழ்க்கை. வெளியே வரணும், ஓடணும், ஒடியாறணும். நம்முடைய குழந்தைகள்லாம் வந்து ரெண்டாவது சேர்ச்சில் ரெண்டாவது மாடியில் போடுற சத்தம் என்ன மாதிரி சத்தம்? ஒரு காலத்தில் அது நமக்கு காது கிழிகிற சத்தமாக இருக்குது, இன்றைக்கி அது ஒரு ஏக்கமாக கூட மாறி இருக்குது. அப்போ குழந்தைகள் கூட பாருங்கள், வெளியே போக முடியாதபடி அடைப்பட்டு கிடக்கிறாங்க, ஓடி ஆடி விளையாட வேண்டிய குழந்தைகள். அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஒன்பதாம் வசனம் சொல்கிறாரு, துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிட்டு, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். இன்றைக்கி நாமும் கூட இந்த வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிற நாமும் கூட தினந்தோறும் இப்படியாக அந்த இல்ல ஆராதனையின் போது எல்லாரும் கைகளை விரித்து அல்லது கைகளை குவித்து நாம் ஜபங்களை செய்கிறோம். பிறகு படுப்பதற்கு முன்னதாக விசேஷ ஜபம் என்று சொல்லி இன்னொரு ஜபத்தின் போதும் நாம் ஆண்டவரை நோக்கி நம்ம கைகளை குவித்து ஜபிக்கிறோம், அன்றாடம் ஜபிக்கிறோம். இந்த சங்கீதக்காரர் சொன்னது போல் அதே சமயத்தில் சொன்னல, அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, உரிமையோடு கேட்குறாரு, மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? ரொம்ப உரிமையோட அப்பா தானே. இப்போ நம்ம கூட என்ன சொல்கிறோம், அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்புரவு ஆக்கி கொடுத்தாரு நம்ம இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னதாக ஆதாம் காலத்திலே நமக்கும் நம்முடைய கர்த்தருக்குமான உறவு அறுந்து போயிடுச்சு. ஆனால் அவர் தேவகுமாரனாக வந்து பிறந்து நமக்காக மரித்ததுனால அந்த ஒப்புரவு ஆக்கினார் என்று வேதம் சொல்வது போல, இன்றைக்கி அப்பா பிதாவை கூப்பிடுற உரிமையை நம்ம பெற்றுவிட்டோம். அந்த உரிமையோடு இந்த சங்கீதக்காரர் கேட்குறார், நான் செத்துட்ட பிறகு என்னுடைய நான் செத்த பிறகு என்னை வைத்து அதிசயம் செய்வீங்க? அல்லது நான் ஒரு வீரன், நான் செத்து போன பிறகு நான் வந்து உன்னை வந்து துதிக்க முடியும்? முடியாது அல்லவா? 11 வசனம் பாருங்கள், பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? நான் செத்துட்ட பிறகு, பிரேதக்குழி அடைக்க விட்ட பிறகு உம்முடைய உண்மையை பற்றி, உம்முடைய கிருபையை பற்றி நான் வந்து பேச முடியுமா? 12 வசனம், இருளிலே உமது அதிசயங்களும் மறதியின் பூமியிலே உமது நீதியும் அறியப்படுமா? இருளில் என்பது மறுபடியுமாக அந்த பிரேதக்குழி, அதாவது நம்ம செத்த உடனே அடக்கப்படுற அந்த குழி, அதுக்குள்ளே போயிட்ட பிறகு எப்படி உம்முடைய நீதியை பற்றி நான் சொல்லுவேன்? எப்படி வந்து இந்த உம்முடைய அதிசயங்களை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்லுவேன் அப்படின்னு உரிமையோடு கேட்குறாரு, உரிமையோடு கேட்குறாரு. அதனால் நான் சாவதற்கு முன்னதாகவே, நான் பிரேத குழிக்கு போகிறதுக்கு முன்னதாகவே, ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய அதிசயங்களை ஏற்பட்டுங்க, என்னை இந்த இக்கட்டிலேருந்து காப்பாற்றுங்க, அப்போ தான் உங்களுடைய அதிசயங்களை பற்றி நான் இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும், உங்களுடைய கிருபையை பற்றி நான் பேச முடியும், உங்களுடைய உண்மையை பற்றி நான் சொல்ல முடியும், உண்மை துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 13 வசனத்தில், நானும் கர்த்தாவே, பிறகு இதெல்லாம் உரிமையோடு கேட்டுட்டு திரும்ப என்ன சொல்கிறாரு, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். இப்போ இங்கே ஒரு குறிப்பு அவர் சொல்கிறாரு, காலையிலே வந்து தேவனை நோக்கி அவர் ஜெபிப்பதாக. இதையத்தான் வந்து மார்க் 1:35 நாம் பார்க்கும்போது, மார்க் 1:35 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கூட அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவருக்கு இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஒரு முன்மாதிரியாக காலையிலே எழுந்து அவர் ஜெபம் செய்திருக்கிறார். அதை இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கூட நாம் பின்பற்றலாம். அடுத்து தொடர்ந்து அவரை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் கர்த்தர் என்று சொல்லி இறைஞ்சுகிறார். மறுபடியுமாக ஒரு உச்சத்துக்கு ஒரு உரிமையோட ஒரு சின்ன குட்டி கோபம் கொள்வது போல போயிட்டு மறுபடியும் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர், ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர், சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன், உம்மால் வரும் திகழ்கள் என்மேல் சுமந்திருக்கிறது, நான் மனம் கலங்குகிறேன், உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது, அவைகள் நாடோறும் தண்ணீரைப் போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்கிறது. ஆகவே என்னை இப்படியாக இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த இக்கட்டான நிலையிலிருந்து என்னை மறுபடியும் நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம வாசித்த அந்த எட்டாவது வசனம், எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக்கி விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர், நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன் என்று எட்டாவது வசனம் சொன்னதே மீண்டுமாக இறுதியாக பதினெட்டாவது வசனத்திலே, சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள் என்ற இன்றைய நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வசனமாக இது அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்யணும்னா, இப்படி இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யலான்னு பால் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே நாம் கடைப்பிடிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னோமா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனம் இருக்கு. இதுதான் இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதத்துக்கு ஒரு முடிவுரையாக அமைகிறது. ஆக சற்று முன்பு பிலிப்பியரில் நாம் வாசித்தது போல, நாம் ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்கக்கூடிய ஜபத்தின் போது நாம் நம்முடைய வேண்டுதலாக நாம் வைப்போம். அதே அப்படி வைக்கும் பொழுது நிச்சயமாக இங்கே சொல்லப்படுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று. நிச்சயமாக நம்மை ஆண்டவர் காத்துக்கொள்வார். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நாட்களை நாம் கடத்தி வருவோம். நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஆறுதலை தருவார், தேற்றுதலை தருவார். எல்லா துதிகன மகிமையும் ஆண்டவருக்கே என்று சொல்லி இப்பொழுது நாம் ஜபம் செய்யலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுது நாம் அனைவரும் முழங்கல் படிடுவோம். Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah,
hallelujah,
hallelujah, hallelujah, hallelujah,
hallelujah, hallelujah, hallelujah,
hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah,
hallelujah,
hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, Hallelujah, praise Lord, 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 praise Hallelujah, 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 praise Lord, 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 hallelujah, 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 praise Lord, 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 hallelujah, 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 praise Lord, 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 praise Lord. Hallelujah, praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. ஆண்டவரே, அப்பா பிதாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எல்லாவற்றுக்கும் நாங்கள் சோத்திரம் சொல்லி உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இப்படியாக நாங்கள் வீட்டுக்குள்ளாக இருந்து தினந்தோறும் குடும்பம் குடும்பமாக உன்னை ஆராதிக்கும்படியாக உம்மை சேவிக்கும்படியான சிலாக்கியத்தை நீர் தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஜெபவேலியின் போது ஆண்டவரே, இதோ எல்லா குடும்பங்களுக்காகவும், காஜாமுத்தம்மா சபையார் சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா, விசேஷமாக ஜெபிக்கிறோம். இல்லங்களிலே இப்படி இல்ல ஆராதனைகளை நடத்தும் அனைத்து குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பத்தை காத்துக்கொள்ளும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் ஆண்டவரே எல்லா விதமான தீங்குகள் இருந்தும், பொல்லாப்புகள் இருந்தும், இந்த விஷ கிருமிகள் இருந்தும், நோய் நொடிகள் இருந்தும் காத்துக்கொள்ளும் எசப்பா, காத்துக்கொள்ளும். இதோ காஜா முத்தாமா சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறேன் அப்பா. இதோ பிரதர் சைமன் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா. அடுத்ததாக பிரதர் முருகியா தனியாக இருக்கின்ற பிரதர் முருகியா, அவரையும் ஆண்டவரே அவருக்கு அவரையும் காத்துக்கொள்ளும். அவருக்கான அனைத்து தேவைகளையும் ஆண்டவரே நீர் கவனித்துக் கொள்ளும். அடுத்ததாக இது சகோதரி மீனா, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அடுத்ததாக ஆண்டவரே இதோ சகோதரி ஆண்டி அவர்களுக்கு குடும்பத்தாரையும், அவர்கள் வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய போதகர் ஈனோக் அவர்களையும், ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். அடுத்தபடியாக சகோதரி தெமாலி அவர்களுடைய குடும்பத்தாரும் குடும்பத்தாரை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இதோ அவருடைய சகோதரி ஜோசப்பினுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலே கூட அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் காத்துக்கொள்ளும் அப்பா. அடுத்தபடியாக ஆண்டவரே இதோ சகோதரர் ஜான் சுரேஷ் குடும்பத்துக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதம், பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதம் பிள்ளைகளை ஆசீர்வதம். அடுத்ததாக சகோதரர் ஜேசன் முரளி குடும்பத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களையும் காத்துக்கொள்ளும். இதோ கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சிஸ்டர் கனிமொழிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட ஆசீர்வதியும் அப்பா. நல்ல ஆரோக்கியமான பிரசவம் வரக்கூடிய வகையிலே ஆசீர்வதியும். அடுத்ததாக சகோதரி அனு அவர்களுடைய வீட்டிற்காக, அவருடைய குடும்பத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஆசீர்வதியும் எசப்பா, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அடுத்ததாக சகோதரி கேசவன் குடும்பத்திற்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இதோ அங்கே தங்கியிருக்கக்கூடிய சகோதரி ஸ்ரீயானி, அவருடைய கணவர் சில்வஸ்டர், இவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இதோ ஸ்ரீயானி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும், குழந்தை ஆரோக்கியமாக வளர முடியாத செய்யும். ஸ்ரீயானியும் அவருடைய கணவரும் ஆண்டவரே இதோ தங்களுடைய தேசத்துக்கு, நாட்டுக்கு திரும்பும்படியான அனுகூலத்தை விரைவாக ஏற்படுத்தி தரும். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்ததாக ஆண்டவரே இதோ சகோதரி மருதாய் அவர்களுக்காகவும், அவருடைய பிள்ளைகளுக்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அடுத்ததாக ஆண்டவரே இதோ சகோதரர் சரவணன், புதிதாக பிறந்திருக்கிற குழந்தை. அடுத்ததாக மனைவி வினோதா அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அவர் சீக்கிரமாக விரைந்து குணமாகி வர ஆசீர்விக்க முடியாத வேண்டுகிறோம். புதிதாக குழந்திருக்கிற குழந்தையும் ஆண்டவரே இதோ பரிபூர்ணமாக முழுமை பெற்ற குழந்தையாக வளர்ந்து ஆரோக்கியமாக வர வேண்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வ. அடுத்ததாக சகோதரர் பாலா, லாதரஸ் பாலா அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். சகோதரி ராணி, செல்வராணி அவரையும், அவருடைய குடும்பத்தாரையும், பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆண்டவரை ஆசீர்வதியும். அடுத்ததாக சகோதரர் குணா அவரையும், அவருடைய மனைவி பிள்ளைகள் பையனையும் ஆசீர்வதியும். ஆண்டவரையும் ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். அடுத்ததாக ஆண்டவரே இதோ சகோதரி உஷாவும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். அதோ அந்த வீட்டிலே வயதானவராக இருக்கக்கூடிய சகோதரி தெபோராவை ஆசீர்வதியும். அவருக்கு ஆண்டவரே நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தரலும் அப்பா. இந்த காலகட்டத்தில் அவருக்கு எந்த நோய் நொடியும் வராதபடி காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும் அப்பா, காத்துக்கொள்ளும். அடுத்ததாக ஆண்டவரே இதோ சுபாங்கியாவில் இருக்கக்கூடிய சகோதரர் ஜான் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். சத்திய நேசர்களாக இருக்கக்கூடிய குணசீலன், மோகன், மகேஸ்வரி, ஹேமா இவர்களையும் ஆண்டவரே நாங்கள் மறக்காமல் ஜெபிக்கிறோம். அவர்களையும் காத்துக்கொள்ளும், 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 காத்துக்கொள்ளும். ஆண்டவரே காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். ஆமீன். இப்பொழுது கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். இத்துடன் நம்முடைய இல்லாரதனை முடிவடைந்தது. அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.